வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆப் இவேரா. நண்பர்களே, நான் இந்த பாட்காஸ்டில் நிரபராதிகளின் காலம் பார்ட் 2 அந்த நாடகத்தை பற்றி தான் பேச போகிறேன். பார்ட் 1ல் நீங்கள் நிரபராதிகளின் காலத்தை பற்றி ஒரு முதல் பாதி என்ன, அந்த நாடகம் என்ன, அது சொல்ல வரும் கருப்பொருள் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த இரண்டாம் பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும் அந்த புத்தகத்தில் உள்ளதை படிச்சுட்டு நான் அப்படியே அந்த நாடகத்தை ரெண்டாம் பகுதியை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, இந்த நிரபராதிகளின் காலம், இதை எழுதியவங்க சீக்ஃப்ரீட் லென்ஸ். ஜெர்மானிய எழுத்தாளர்களில் முக்கியமான ஒருவர். 1951லிருந்து சுதந்திர எழுத்தாளராக செயல்பட துவங்கிய லென்ஸுக்கு 1988 அக்டோபர் மாதத்தில் ஜெர்மன் புத்தக வெளியிடுவோர் விற்பனையாளர்கள் சங்கம் அமைதிக்கான பரிசை அளித்தது. 2000 ஆண்டு கதையின் 250வது ஆண்டு நிறைவில் லென்ஸுக்கு கதே பரிசு அளிக்கப்பட்டது. லென்ஸ் சிறுகதைகள், நாடகங்கள், கட்டுரைகள், நாவல்கள் என்று 25 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அவருடைய பிற முக்கியமான நாடகங்கள் முகம் 1964, வீட்டுச் சோதனை 1967, கண் கட்டு 1970. இதை ஜெர்மன் மொழியிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறவங்க ஜி கிருஷ்ணமூர்த்தி. ஜெர்மன் மொழி படித்து மாக்ஸ் முல்லர் பவனில் ஜெர்மன் மொழிபேராசிரியராக நீண்டகாலம் பணியாற்றியவர். கிரியா வெளியிட்ட காப்காவின் விசாரணை நாவல் மொழிபெயர்ப்புக்கு ஆலோசகராக இருந்தவர். இது கிரியா வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்தை, கிரியா பதிப்பகம். நிரபராதிகளின் காலம் இரண்டு கேள்விகளை எழுப்புகிறது. பொது குற்றம் என்று ஒன்று உண்டா? ஒரு குற்றம் நடக்க வேண்டும் என்று ஒருவன் மனதால் விரும்பி அவ்வாறான குற்றம் நிகழும்போது அதில் நேரடியாக எந்த பங்கும் கொள்ளாத ஒருவன் குற்றவாளியா இல்லையா? எவ்வாறு சாமானியர்கள் சர்வாதிகார ஆட்சியை எதிர்கொள்கிறார்கள்? அந்த சர்வாதிகார ஆட்சியின் குற்றங்களுக்கும் அவர்களுக்கும் எவ்வாறான தவிர்க்க முடியாத தொடர்புகள் ஏற்படுகின்றன? அவ்வாறான நிலையில் அவர்கள் எந்த அளவுக்கு தாங்களாகவே முன்வந்து சர்வாதிகாரத்துடன் ஒத்துழைக்கிறார்கள் போன்ற பிரச்சனைகள் இந்நாடகத்தில் விவரிக்கப்படுகின்றன. தற்கால ஜெர்மன் ஆசிரியர்களில் முக்கியமான ஒருவராகிய சீக்ஃப்ரீட் லென்ஸின் புகழ்பெற்ற நாடகம் இது. ஜெர்மன் மொழியிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய மொழிகள் ஒன்றில் லென்ஸின் படைப்பு வெளிவருவது இதுதான் முதல் தடவை. நண்பர்களே, தோழர்களே, இப்போ இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான வேளையில் இந்த நாடகம் அவசியம் பேசப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். நம் தமிழ்நாட்டில் வருகிற 19 ஏப்ரல் 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா, இந்தியாவின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும்னா, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக கண்டிப்பாக வெல்லணும். அப்போ தான் நம்ம இந்தியாவை மறுபடியும் புதுப்பித்து ஜனநாயகத்தோட சிறுபான்மையினருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நம்ம இந்திய நாட்டை உலகரங்களை தலை நிமிர்த்து நாம் பேச வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த தேர்தல். நிச்சயம் நம்ம இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, ஏன்னா பன்மொழி கலாச்சாரம், ஒரு வேறுபட்ட கலாச்சாரமாக இருக்கும் இந்தியா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, நம்ம ஒற்றுமையோட உலகரங்களை நம்மளை உயர்த்தி பேச வைக்கணும்னா இந்த தேர்தலில் ஜனநாயகம் கண்டிப்பாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். பாசிச பாஜகவை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, நான் இப்போ அந்த நாடகத்தை இரண்டாம் பகுதியை படிக்க ஆரம்பிக்கிறேன். கான்சல் இங்கு வந்து நம்மை கௌரவிக்கும் நிலையில் அவர் இல்லை என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அறிகிறேன். அவர் இன்று இங்கு வர முடியாது. ஹோட்டல் முதலாளி அவர்கள் படியேறி வருகிறார்கள். கதவு பக்கம் அவர் திரும்பி பார்க்கிறார். எல்லோருமே கதவு பக்கம் பார்க்கிறார்கள். சிலர் முன் சென்றும் சிலர் பின்னால் நகர்ந்தும் நிற்கிறார்கள். ஒரு இளம் இராணுவ கேப்டன் டாக்டருடன் வருகிறான். டாக்டரை அறையினுள் முதலில் நுழைய விட்டு உள்ளே வருகிறான். கேப்டன், இங்கே உள்ளே வாருங்கள், நீங்கள்தான் கடைசி. டாக்டர், என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இதெல்லாம் என்ன? கேப்டன், பழைய நினைவுகள் மனதுக்கு உகந்தவையாக இல்லாமல் போகும்போது ஞாபக சக்தி இல்லை என்று குறைபடுவது எவருக்குமே இயல்புதான். இந்த முகங்களை பாருங்கள், ஞாபகம் வரவில்லை. எல்லோருடைய முகங்களையும் டாக்டர் கூர்ந்து பார்க்கிறார். கான்சல் கண்களை சிமிட்டி கொண்டே தலைதாழ்த்தி வணக்கம் தெரிவிப்பதையும் கவனிக்கிறார். டாக்டர், ஆமாம் ஆமாம், ஞாபகத்துக்கு வருகிறது. கேப்டன், அப்படியென்றால் நீங்களும் இங்கு இருக்க வேண்டியவர்தான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். ஹோட்டல் முதலாளி சற்று முன்னே சென்று, கேப்டன், முன்னெச்சரிக்கையாக நான் இதை ஆட்சேபித்ததாக வேண்டும். கேப்டன், முன்னெச்சரிக்கையாக நான் இதை ஆட்சேபித்தாக வேண்டும். உங்கள் இராணுவம் என் ஹோட்டலில்தான் முகாமிட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது நான் அங்கே கட்டாயம் இருந்தாக வேண்டும். கேப்டன், உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். கவர்னரையும் அவர் ஆட்சியையும் அகற்ற முடிந்த எங்களுக்கு உங்கள் உதவியின்றி ஹோட்டலில் எங்கள் தேவைகளை நாங்களே கவனித்து கொள்ளவும் முடியும். ஹோட்டல் முதலாளி, உங்கள் கர்னல் என் மனைவியின் அறையில் தங்கியுள்ளார். அவர் என் விருந்தாளி. கேப்டன், இங்கு தங்கியிருப்பதை நீங்கள் அவர் விடுத்த பதில் அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். தூரத்தில் இராணுவ வரவேற்புக்கான துப்பாக்கி ஓசைகள். இன்ஜினியர், எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கும் காரணத்தை நான் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். கான்சல், வற்புறுத்தாமல் இருப்பது நல்லது நண்பரே. குற்றம் சாட்டுவதற்கான காரணங்களை காண்பதில் மட்டும் யாரும் சோடை போவதில்லை. நானாக இருந்தால் எதிர்பாராத ஒன்று என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வரை காத்திருப்பேன். கேப்டன், பேச்சை நிறுத்துங்கள். நீங்கள் எல்லோரும் இங்கு இருப்பதன் காரணத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு ஒன்றும் கடினமல்ல. ஒரு கால் நீங்கள் மறந்து விட்டிருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை மறந்துவிடவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பழைய சம்பவங்களை நினைவு கூறுவதில் தனித்திறமையுடையவர்கள். லாரி ஓட்டி, என்னை தான் முதலாவதாக இங்கு கொண்டு வந்தார்கள். நடுப்பகலிலிருந்தே இங்கு சும்மா உட்கார்ந்து கொண்டே காலத்தை கழித்து விட்டேன். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா? கேப்டன், குற்றவாளியை செயலக்கச் செய்வது மட்டும் எங்களுக்கு போதாது, தூய்மையை நிலைநாட்டும் கடமையை எங்கள் வெற்றி எங்களுக்கு தந்திருக்கிறது. ஹோட்டல் முதலாளி, அதாவது அவரை சுட்டு கொன்று விடுவீர்கள். கேப்டன், எஞ்சியுள்ளவற்றையும் கலைந்து விட விரும்புகிறோம், வேறு ஒன்றுமில்லை. எவனொருவன் புதிய தொடக்கம் ஒன்றை கனவு காண்கிறானோ, அதற்காக கடைசி வரை எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறானோ, அப்படிப்பட்டவனது கைகள் களை எடுக்கும்போது தடுமாறக்கூடாது. கான்சல், விந்தையிலும் விந்தை, வெற்றி பெற்ற ஒவ்வொருவனும் களை எடுக்கும் உரிமையை தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் அவன் அதை எடுத்துக்கொள்ளும் முறையில் தன் குற்றத்திற்கு திரை போடும் சாதகமான சாட்சியத்தை தேடி அலையும் விருப்பமும் உள்ளடங்கியிருக்கிறது. கேப்டன், நான் உங்களை கேட்கவில்லையே. கான்சல், உங்களுக்கு பதில் சொன்னதாக கருத வேண்டாம். கேப்டன், நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். சற்று தயக்கத்துடன், 4 ஆண்டுகளுக்கு முன்பு சாசோன் கொலை செய்யப்பட்டார். எங்களுடைய சிறந்த வீரர்களில் அவரும் ஒருவர். அன்று கவர்னருடைய வீட்டில் அது நடந்தது. உங்கள் அனைவர் முன்னிலையிலும் அது நடந்தது. இப்போது குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நண்பரை கொன்றவன் உங்களிடையே இருக்கிறான். இப்போது உங்கள் ஒவ்வொருவரையும் கொலையாளி என்று கருத வாய்ப்பு இருக்கிறது. விசாரணை நீதிபதி எப்போது வருவார் என்று எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக வருவார். ஒரு கால் அதற்கு முன்னதாகவே குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டால் வெளியில் நிற்கும் காவல்காரன் எனக்கு தெரிவிப்பான். கேப்டன் கதவை நோக்கி சென்ற பிறகு யாரிடமும் விடைபெற்று கொள்ளாமல் வெளியேறுகிறான். கைதிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பினால் உறைந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கிறனர். சிலர் உட்கார்ந்து கொள்கின்றனர். டாக்டர், ஆர்வம் ஏதுமின்றி ஆட்சேபிக்கும் துணியில், இது அர்த்தமற்றது, எங்குமே கேள்விப்படாதது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இன்று நாம் எப்படி தெளிவுபடுத்த முடியும்? யாருக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும்? யாருக்கு எல்லாமே தெரிந்திருக்க முடியும்? ஹோட்டல் முதலாளி ஆத்திரத்துடன், நாம் எந்த விதமான பதிலையும் கூறக்கூடாது. முடிவாக சொல்லப்போனால் அன்று நடந்தவை எல்லாமே தற்செயலாக நடந்த நிகழ்ச்சிகள். தற்செயலாக காவல்துறையினரின் பார்வை நம் மீது பட்டது. தற்செயலாகத்தான் கவர்னர் நம்மையெல்லாம் அந்த கொலைகார தீவிரவாதியுடன் ஒன்றாக காவலில் வைத்தார். பேசுவதை நிறுத்தி, கான்சல், நீங்கள் ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? கான்சல், ஒன்றை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று நாம் காவலிலிருந்து வெளியேறியதையும் அந்த இளைஞன் இறந்து கிடந்ததையும் தற்செயலாக நடந்தவை என்று கருதுகிறீர்களா? ஹோட்டல் முதலாளி கோபத்துடன், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? கான்சல், எப்போதுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு திட்டம் உருவாகும் என்று சொல்கிறேன். இன்ஜினியர், இன்றைய நம் நிலை எனக்கு என்னவோ முன்பு நாம் அனுபவித்திருந்த நிலையை நினைவூட்டுகிறது. வெளித்தோற்றத்தில்தான் மாறுதல்கள், பங்களா, உட்கார இருக்கைகள், சௌகரியமாக சாய்ந்து உட்கார ஒரு இருக்கை கூட. ஆனால் அடிப்படையில் பார்த்தால் அன்றைய காவல் அறையில் இருந்தது போலத்தான் என்றும். எல்லாம் முன்பு ஒரு முறை நடந்தது போலத்தான். வங்கி அதிகாரி, அன்று போலவே இன்றும் நாம் எந்த பதிலும் சொல்லக்கூடாது என்பதே என் கருத்தும் கூட. கான்சல், இன்று நாம் இருக்கும் நிலையில் எவன் ஒருவன் மௌனம் சாதிக்கிறானோ அவன் தன்னைத்தானே நம்பவில்லை என்பதுதான் பொருள். வங்கி அதிகாரி, நாம் எல்லோரும் குற்ற உணர்வு உள்ளவர்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? ஹோட்டல் முதலாளி, நீங்கள் சொல்வது எதுவும் நம் நிலையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. அன்று நடந்த கொலைக்கு நாம் பொறுப்பு ஏற்க முடியாது. அன்று நடந்தது எல்லாமே கட்டாயத்தின் பேரில் நடந்தது. எல்லாமே கவர்னரின் திட்டப்படி நடந்தது. அவர்தான் ஆணையிட்டார். கான்சல், அப்பழுக்கற்ற வாதம், இது நமது காலத்தின் சிறப்பான குணம். ஆணைக்கு பணிந்து கொலை புரிதல், எவன் ஆணைக்கு பணிந்து கொலை எவன் ஆணைக்கு பணிந்து கொலை செய்கிறானோ அவன் குறைந்த தண்டனையையே எதிர்பார்க்கிறான். என்ன அருமையான மனப்பான்மை! பேராசையாலோ உணர்ச்சி வேகத்தாலோ கொலை செய்து விடுகிறவனை புரிந்து கொள்ள விரும்பாத இந்த மனப்பான்மை இந்த ஆணைக்கு பணிந்து கொலை செய்பவனை விடுதலை செய்து விடுகிறது. ஹோட்டல் முதலாளி, உங்கள் வாதத்தை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கான்சல், நாமாகவே சுதந்திரமாக எல்லாவற்றையும் ஏற்று செயல்பட்டோம் என்று கூற விரும்புகிறீர்களா என்ன? கவர்னர் தான் ஆணையிட்டார் என்பது எனக்கும் உங்களுக்கும் நன்றாகவே தெரியுமே. மாணவன், ஆனால் அவர் தானாகவே வந்து அந்த கொலையை செய்யவில்லையே. சாசோன் கொலை செய்யப்பட்ட அந்த தருணம் நமக்கு மட்டுமே சொந்தமானது. வங்கி அதிகாரி இருவருக்கும் நடுவில் சென்று நிற்கிறார். வங்கி அதிகாரி, நாம் ஒவ்வொருவரும் இப்போது மற்றவரை விரோத பாவத்துடனும் சந்தேக கண்களுடனும் பார்க்கும் அவள நிலைக்கு வந்துவிட்டது. எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒருமனதாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்த விதமான ஆபத்தில் நாம் இருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்மிடையே உள்ள குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் போனால் என்ன ஆகும்? விசாரணை நீதிபதி உண்மையை அறிய முடியாவிட்டால் என்ன நடக்கும்? நம்மில் ஒருவருக்கு அவர் வலைவீசி கொண்டிருக்கிறார். கான்சல், இப்படிப்பட்ட சிக்கல்களை எப்படி தீர்ப்பது என்பதற்கு ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. தவறாமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக வருத்தம் தோய்ந்த முகத்துடன் நீதிபதி நம் எல்லோருக்குமே மரண தண்டனை கொடுக்கலாம். அப்படி அவர் முடிவுக்கு வரும்போது ஒரு கணம் அவர் தன் செயலில் இருக்கிற அநீதியை உணர்ந்தாலும் மரணமடைந்த தோழர் ஒருவருக்கு நீதி வழங்குகிறோம் என்ற எண்ணம் அவருடைய அந்த ஒரு கண சந்தேகத்தையும் நீக்கிவிடும். நம் எல்லோருக்கும் மரண தண்டனை அளிப்பதன் மூலம் உண்மையான குற்றவாளியும் எப்படியும் தண்டனை பெற்றுவிடுகிறான் என்று தர்க்கம் அவருக்கு பாடம் போதிக்கும். இன்ஜினியர். இந்த அளவுக்கு வந்து விட்டோமா? இனி நாம் நமக்குள்ளேயே சாட்சிகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். எவன் அன்று தூங்கிக் கொண்டிருந்தானோ அவனுக்கு அதற்கான சாட்சி இன்று தேவைப்படுகிறது. ஒருவன் மிகவும் அசதியாக தூங்கியிருக்கலாம். அப்படி இருந்தும் அவன் குற்றவாளியாக இருக்கக்கூடும். மாணவன் பதில் சொல்வது போலன்றி ஏதோ மனப்பாடம் செய்ததை ஒப்பிப்பது போல் கூறுகிறான். மாணவன்: ஆமாம், அது சாத்தியம்தான். எவனொருவன் செயலை புறக்கணிக்கிறானோ அவன் எந்த வகையிலும் குற்றத்திலிருந்து விடுபட முடியாது. நடப்பில் அக்கறையின்றி இருப்பதன் மூலம் ஒருவன் குற்றமற்றவன் என்ற நிலையை அடைய முடியாது. குற்றம் சூரிய கிரணத்தைப் போல் எல்லோருக்கும் பொதுவானது. அது எல்லோருக்கும் பொருந்தும். குற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரே வாய்ப்பு அதை உணர்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் இருக்கிறது. இன்று நம்மிடையே நிலவும் குற்றத்தை நம்முடைய பொது குற்றமாக ஏற்பதை தவிர வேறு வழியில்லை. அதன் பிறகுதான் அது நம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஜினியர், நீங்கள் பாவ மன்னிப்பு அளிக்கும் பாதிரியாக இருந்திருக்க வேண்டியவர். மாணவன்: அதற்கான தகுதிகளில் ஒன்று மட்டும் இல்லை, பாவிகள் இல்லையே. டாக்டர்: என்ன இளவு இது! உங்கள் பேச்சு என் நரம்புகளை எல்லாம் தளரச் செய்கிறது. நம்மில் யாரோ ஒருவன் தனியாக அந்த காரியத்தை செய்திருக்கிறான். நாம் அறியாமலும் நமக்கு சொல்லாமலும் நம்முடைய ஒப்புதலின்றியும் அவன் அந்த கொடிய செயலை முடித்திருக்கிறான். அன்று அங்கிருந்த எல்லோர் முன்னிலையிலும் அது நடந்தது என்றாலும் யாருக்கும் தெரியாமல் நடந்த இந்த குற்றத்தை என் குற்றமாகவோ பிறர் குற்றமாகவோ ஏற்க நான் மறுக்கிறேன். கொலைகாரனின் குற்றத்தை என் சொந்த குற்றமாக ஏற்க வேண்டும் என்பதையும் நான் நிராகரிக்கிறேன். மாணவன் அதிகார குரலில்: காவலாளி, அவர்களை பிரித்து விடு. காவலாளி: நிறுத்துங்கள், தள்ளிப்போங்கள். சொன்னது புரியவில்லை, தள்ளிப்போங்கள். துப்பாக்கி முனையால் வாங்கிய அடியில் லாரி ஓட்டி முனகுகிறான். காவலாளி: நான் தான் எச்சரித்தேனே, தள்ளி நில்லுங்கள். மௌனம். காவலாளி மாணவனை பார்த்த பின் கதவருகில் சென்று அறை உள்ளேயே நிற்கிறான். வங்கி அதிகாரி: அவமானப்பட வேண்டிய நிகழ்ச்சி. நாம் ஒவ்வொருவரும் விசாரணை நீதிபதி என்று எண்ணி நடந்து கொண்டால் அது எங்கே போய் நிற்கும் என்று நமக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அடி உதைகளின் மூலம் நம்மை நாமே ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்ள வைக்க முனைகிறோம். அந்த அளவுக்கு வந்துவிட்டது நம்முடைய நிலைமை. நம்மை பிணைத்து கூட்டாக செயல்படுத்துவதற்கு பதிலாக நம் ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்கு எதிரியாக ஆக்கிவிட்டிருக்கிறது. கான்சல்: மன்னிக்க வேண்டும். இங்கு நிலவுவது இயற்கையான சூழ்நிலை அல்ல, பிறர் கட்டாயத்தில் ஏற்பாடான செயற்கையான நிலை. கட்டாய சூழலில் தோன்றும் ஒற்றுமை உணர்வு கேள்விக்குரியதே. மற்றவர்களை மாட்ட வைத்து முதலில் எப்படி நாம் தப்பலாம் என்பதையே ஒவ்வொருவரும் முக்கியமாக நினைப்பார்கள். மாணவன்: தீர்ப்பு கூறுவதற்கு நீதிபதிக்கு சில அடிப்படை விவரங்கள் தேவை. அவர் தன் சொந்த அனுபவத்தில் அறிந்ததை கொண்டு மட்டும் தீர்ப்பு கூற விரும்பாத போது இன்ஜினியர்: ஆனால் அவர் எங்கே, எப்போது வரக்கருதி இருக்கிறார்? இங்கிருந்து நார்ச்சந்தி வரை ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது. வெற்றி பெற்ற புரட்சியின் பெயரால் அவர் வழங்கப் போகும் நீதிக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். இங்கே வர பல வாரங்கள் ஆகலாம். கான்சல். நான் அப்படி நினைக்கவில்லை. அமைதி காலத்தில் நீதி தாமதமாகவே செயல்படுகிறது. ஆனால் ஒரு தத்துவத்தின் வெற்றிக்கு பிறகு அது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் வேகமாகவே செயல்படும். வெற்றி கொடுத்த இருமாப்பில் தீர்ப்பு சரியா தவறா என்பதை பற்றி ஒருவரும் கவலைப்படுவதில்லை. ஹோட்டல் முதலாளி, நான் நீதிபதி வரும் வரை பொறுமையாக இருக்கப் போகிறேன். அதுவரை நான் எந்த பதிலும் கூறப்போவதில்லை. கான்சல், ஒரு கால் அவர் சொல்வதும் உண்மையாக இருக்கலாம். அப்படியென்றால் என் வாழ்நாளில் இதுவரை அறிந்திராத அளவுக்கு ஆவலை தூண்டும் வழக்காக இது இருக்கும். சந்தேகத்துக்குள்ளான மனிதர்களுக்கிடையில் நீதிபதியும் குற்றவாளியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் நீதிபதி கூட தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயமான நிலைமை இருக்கிறது. உண்மையில் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் சில நீதிபதிகளுக்கு இருக்கலாம் அல்லவா? மாணவன், நீங்கள் எதிர்பார்க்கும் நீதிபதி நான்தான் என்பதற்கு அத்தாட்சி என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சற்று தயக்கத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்து, இப்போது ஒரு வகையில் நான் எப்படி நீதிபதியானேன் என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் அவர்களில் ஒருவன். அவர்களுடைய துன்பத்தில் நான் பங்கு கொண்டேன். அவர்களின் குறிக்கோள்களிலும் நான் பங்கு கொண்டிருக்கலாம். அன்று நான் கூட சுதந்திரமாக வெளியேறுவது சாசோனை பொறுத்து இருந்தது. அன்று நாம் எல்லோரும் நிரபராதிகளாக இருந்தோம். ஆனால் எண்ணத்தால் நாம் எல்லோருமே கொலைகாரர்களாக மாறினோம். சாசோன் எதையும் சொல்ல மாட்டான் என்ற நிலை உருவாகிய போது தனது நண்பர்களையோ குறிக்கோள்களையோ விட்டு கொடுக்க மாட்டான் என்ற நிலை உருவாகிய போது உள்ளத்தால் நாம் எல்லோரும் குற்றம் செய்தோம். ஆனால் நம்மில் ஒருவன் மட்டும் அதை செயலில் நிறைவேற்றினான். நான் சொல்லப்போவது உங்களுக்கு ஆச்சரியமாக படலாம். சில குறிப்பிட்ட தீய செயல்கள் ஒரு விதமான மனச்சூழலில்தான் உருவாகும். அன்று நாம் இவ்வாறான சூழலை அமைத்தோம். ஆகவேதான் நாம் எல்லோரும் குற்றவாளிகள். கான்சல், நீங்கள் சொல்வது மிகவும் சரி. ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மாணவன், அக்கினி பரீட்சைக்கு உட்படுத்தப்படும்போது குற்றமற்ற தன்மை எவ்வளவு பலவீனமானது என்பதை அன்று நான் புரிந்து கொண்டேன். மதிப்பிற்குரிய 9 மனிதர்களாகிய நாம் நிரபராதிகளாக இருந்ததே ஒரு அதிர்ஷ்டவசமான சந்தர்ப்பத்தினால்தான் என்ற உண்மையை நாம் அன்று நிரூபித்தோம். எதை பற்றியும் அக்கறை காட்டாததன் மூலமும் கைவந்த கலையான உணர்ச்சியற்று இருப்பதன் மூலமும் நம்முடைய குற்றமற்ற தன்மையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நாம் அன்று நம்பினோம். அதன் பிறகுதான் நாம் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டோம். ஒரு தனி மனிதனின் கொள்கை பிடிப்பு 9 சமகால மனிதர்களின் குற்றமற்ற தன்மையை மறுத்துவிட்டது. இன்று குற்றமற்ற தன்மையை சுட்டி காட்டுகிறவன் எந்தவித பாராட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அன்று நம்மால் கொலை செய்யப்பட்ட சாசோனின் கொள்கைகளை என் கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டேன். அவை உங்கள் குற்றமற்ற தன்மையை விட உறுதியானவை. அவை நம்பத்தகுந்தவை. அன்று சிறையை விட்டு வெளியேறிய உடனேயே நான் சாசோனின் கூட்டத்துடன் தொடர்பு கொண்டேன். டாக்டர், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? எந்த சட்டம் உங்களுக்கு இந்த உரிமையை அளித்திருக்கிறது? கான்சல், டாக்டர், நீங்கள் கேள்வியை தவறாக கேட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிய வேண்டியது எந்த விதமான சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கப் போகிறீர்கள். மாணவன், ஒருவன் தனக்கென்று ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது. ஒன்று முழு வெற்றி அல்லது ஒன்றுமே இல்லை என்ற கண்ணோட்டத்தில் இருக்கும் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட சட்டமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பலிபீடத்தை பூஜைக்குரிய பீடமாக மாற்றும் எண்ணம் எங்களுக்கில்லை. நாங்கள் வலுக்கட்டாயத்தில் சிந்திய இரத்தத்தின் விலையைதான் திரும்ப கேட்கிறோம். எங்கள் தியாகிகள் சட்டம் என்ன என்பதை வரையறுக்கவில்லை. ஆனால் எந்த சட்டத்தை எவ்வாறு கடைபிடித்தால் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நியாயம் கிடைக்குமோ அவ்வாறே அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை உட்படுத்தியிருக்கிறார்கள். டாக்டர், தானாகவே வரவழைத்து கொண்ட துன்பங்கள் எல்லாம் நியாயமற்றவை என்று ஒரு தியாகி உணரும்போது அவன் தன்னுடைய குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? கான்சல், அதாவது ஒரு தியாகி தன் எதிர்பார்ப்புகளில் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறுகிறீர்களா? ஹோட்டல் முதலாளி, உண்மை, ஒரு கொலைகாரனுக்கு நீதியை 4 ஆண்டுகளுக்கு முன்பு கவர்னரால் எங்களுடன் அன்று சிறையில் வைக்கப்பட்ட அந்த மனிதன் ஒரு கொலைகாரன். கவர்னரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு அவருடைய 2 மெய்க்காப்பாளர்களை சுட்டு கொன்றவன். கான்சல், நண்பரே, அந்த கொலைகாரன் தன் கொள்கை பிடிப்பு காரணமாக கொலை செய்தான் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய நமது காலத்தின் மாபெரும் சாதனை அதுதான். யார் ஒருவர் ஒரு கொள்கை பிடிப்பின் பெயராலோ அல்லது ஒரு லட்சியத்தின் பெயராலோ கொலை புரிகிறார்களோ அவர்களுடைய அந்த நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்டதல்ல என்று அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஹோட்டல் முதலாளி, குறிப்பிட்ட சூழலில் கொலை செய்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? நீதிபதி அவர்களே, இவ்வாறான சூழல் எப்போது எந்த சட்டத்தால் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது, எந்த நீதிமன்றத்தினால்? மாணவன், வெறி பிடித்தவன் போல். நீதியை நிலைநாட்டுவதற்காக கொலை செய்வது உண்டு. நாங்கள் நினைக்கும் சமூகத்தையும் சட்டங்களையும் நிலைநாட்டுவதற்கு சில மனிதர்களின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று நானும் என் நண்பர்களும் உறுதியாக நம்புகிறோம். யார் எங்கள் குறிக்கோள்களை ஏற்கிறார்களோ, யார் நாங்கள் நினைப்பது போல் செயல்பட தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் சில பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கான்சல், குற்றத்தை கூடவா? மாணவன், ஆமாம், குற்றத்தையும் தான். தன்னையே தியாகம் செய்து கொள்வதன் வாயிலாக அவன் குற்றம் சரி செய்யப்படுகிறது. கான்சல், மன்னிக்க வேண்டும். நீங்கள் கூறும் முடிவு எல்லோரு மனதிலும் உடனே எழக்கூடிய மிக சுலபமான முடிவு. எனவேதான் இம்முடிவு தவறானது. எவன் நியாயத்தை நிலைநாட்ட முயல்கிறானோ அவன் சிக்கல் நிறைந்த எண்ணப்பாதையில் செல்ல வேண்டும். லாரி ஓட்டி, என்னை பொறுத்தவரையில் எல்லாமே தெள்ளத்தெளிவாகிவிட்டது. கான்சல், அருமை இன்ஜினியர் அவர்களே, உங்கள் குற்றமற்ற தன்மையை நீங்கள் புதிதாக நிலைநாட்டி கொண்டதற்காக உங்களுக்கு வாழ்த்து கூற எனக்கு எந்தவிதமான காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. இன்ஜினியர், நீங்கள் என்னை நம்ப வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமாம், எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் ரகசிய போலீஸ் சேரும் வரை அவன் என் வீட்டில்தான் இருந்தான். அதன்பின் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டேன். அவன் கடிதங்களுக்கு பதிலை போடாமல் இருந்தேன். அவன் என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் வெளியூர் சென்று விடுவேன். அவனை பற்றி எதுவுமே நான் விசாரித்ததில்லை. காலப்போக்கில் அவன் மெய்காப்பாளனாக செய்த வேலைகளை பற்றிய சில விவரங்களை தெரிந்து கொண்டேன். நான் என்ன செய்வது? அவனை மறந்ததன் மூலம் என்னுடைய வெறுப்பை காட்டிக்கொண்டேன். நீங்கள் என்னை நம்ப வேண்டும். லாரி ஓட்டி, அன்று சிறையில் இருந்தபோதே அவன் உங்கள் சகோதரனை சுட்டு கொன்றவன் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இன்ஜினியர்: இல்லை இல்லை, எனக்கு அப்போது ஒன்றும் தெரியாது. நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். அன்று காவல் அறையிலிருந்து வெளியே வந்தபோது வெளியே காத்திருந்த என் சகோதரனின் நண்பன் ஒருவன் என்னிடம் சொன்னான். அவன் என்னை ரகசிய போலீஸ் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றான். அவர்கள் என்னிடம் ஒப்படைக்க விரும்பிய என் சகோதரனுடைய உடைமைகள் அங்குதான் இருந்தன. எதையும் எடுத்துச் செல்ல நான் மறுத்தேன். தயவுசெய்து என்னை நீங்கள் நம்ப வேண்டும். லாரி ஓட்டி: நம்ப வேண்டும் என்பது நல்லதுதான். எங்களால் முடியவில்லை என்றால்? இன்ஜினியர்: வேறு எப்படி நான் நிரூபிக்க முடியும்? கட்டிலில் படுத்திருந்த இளைஞன்தான் என் சகோதரனை சுட்டுக் கொன்றவன் என்ற உண்மை அன்று காவலில் இருந்தபோது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கால் நான் தெரிந்து கொண்டிருந்தாலும் என் சகோதரனின் செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல. மற்றவர்களின் செயல்களுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? மாணவன்: அதை நாங்கள் ஏற்கிறோம். எவன் ஒருவன் பிறர் குற்றங்களை அறிந்தும் வாழ முடிவெடுக்கிறானோ அவன் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற விதிமுறைக்கு அடிபணியும் போதுதான் அந்த முடிவை எடுக்க முடியும். ஒன்று தன் பொறுப்பை உணர்வது, அல்லது மரணம். இவ்வாறான வழிகளில்தான் அவன் தன் நிலையை நியாயப்படுத்தி கொள்ள முடியும். இன்ஜினியர்: ஆனால் நான் அவனுக்கு எதிராக என்ன செய்திருக்க முடியும்? நான் தனியாளாக. மாணவன்: எல்லோருமே இந்த கேள்வியை கேட்கிறார்கள். பெரும்பான்மையினரின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். செயல்படுவதற்கு தங்களை சுற்றிலும் குரல்களும் மனிதர்களும் இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. மனச்சுமையை இறக்கி வைக்கவும் உறுதி கூறவும் மக்கள் கூட்டம் பெரிய எண்ணிக்கையில் தேவைப்படுகிறது. ஆனால் எவன் ஒருவன் மனித குலத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க நினைக்கிறானோ அவன் தனி மனிதனாகத்தான் செயல்பட வேண்டும். ஒன்று அவன் எதிர்த்து செயல்பட வேண்டும், அல்லது தன்னையே தியாகம் செய்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதாவது கட்சிகள் கழகங்கள் எழுப்பும் வழக்கமான ஆட்சேபனை போராட்டங்கள் போல் அல்லாமல் ஒரு சிறுபான்மையினரின் நலனுக்காக அல்ல, எல்லோருடைய வாழ்க்கையின் நலனுக்காகவே தனி மனிதன் ஒருவன் போராட வேண்டும். கான்சல்: அப்பழுக்கற்ற பேச்சு. நீங்கள் சொல்வதை கிட்டத்தட்ட அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றே தோன்றுகிறது. ஆனால் மனித வர்க்கத்தை சேர்ந்த எல்லோருக்காகவும் பேசுவதற்குரிய வீரம் எனக்கில்லை. யார் நீங்கள் கூறும் இந்த எல்லோரும், இந்த எல்லோருமே என் செயலை விரும்புகிறார்களா? என் செயலை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமா? மாணவன்: ஒரு கால் என்றாவது ஒரு நாள் ஏற்பட போகும் நல்ல முன்னேற்றங்களை மட்டுமே அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். மாணவன்: ஒரு கால் என்றாவது ஒரு நாள் ஏற்பட போகும் நல்ல முன்னேற்றங்களை மட்டுமே அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, தோழர்களே, நான் இந்த நிரபராதிகளின் காலம் பார்ட் 2 இந்த பகுதி 2 இத்தோடு முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, இதில் நிறைய இன்னும் வசனங்களும் பக்கங்களும் இருக்குது. இதை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு புத்தகமாக வாங்கி படிக்கும்போது இந்த நாடகத்தோட முழு சாராம்சத்தையும் நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். நான் ஒரு சிறு பகுதியை, ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு படுத்தியிருக்கிறேன். நிச்சயம் இப்போ இந்தியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாவல்கள் ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். நண்பர்களே, தோழர்களே, இத்தோடு இந்த பாட்காஸ்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆஃப் இவேரா.